இந்த மாலை நேரத்திலும் நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக் கொள்ளுகிற வேத பகுதி கலாத்தியருக்கு எழுதுகிற நிருபம் 3:13-14. கலாத்தியருக்கு எழுதுகிற நிருபம் 3:13-14. ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம்.
மரத்திலே தூக்கப்பட்ட எவனும்
சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி
கிறிஸ்து நமக்காக சாபமாகி
நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு
நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம்
கிறிஸ்து இயேசுவினால்
புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும்
ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை
நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று.
இங்கே பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்தின் ஒரு சம்பவத்தோடு புதிய ஏற்பாட்டு காலத்தின் சம்பவத்தை இணைத்து பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்குண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படி ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படிக்காகவும் இப்படி ஆயிற்று. ஆபிரகாமை கர்த்தர் ஊர் என்கிற கல்தேயருடைய தேசத்திலிருந்து ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அவன் கர்த்தரை அறியாத ஒரு புறஜாதியாராக இருந்த குடும்பத்தில், கல்தேயர்கள் என்றால் அவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்கள், அதிலும் விக்கிரக ஆராதனையிலே பெயர் பெற்றவர்கள். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலே பிறந்த அவனை ஆண்டவர் அவனுடைய சுத்தமான பக்தி, அவனுடைய உத்தமமான இருதயம், இது எல்லாவற்றையும் கவனித்து கர்த்தர் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தி அவனை தனக்காக இந்த ஆபிரகாமை ஆண்டவர் அழைச்சார். அழைக்கும் பொழுதே ஆபிரகாமுக்கு பல ஆசீர்வாதங்களை கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதம் ஆபிரகாமுடைய மாம்ச பிரகாரமான சந்ததிக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். மாம்ச பிரகாரமான சந்ததி, அதாவது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யாக்கோபுடைய 12 பிள்ளைகளாகிய அந்த 12 கோத்திரத்தாராகிய இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன கொடுப்பேன் என்பதை ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணினார், அவன் சந்ததிக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை. ஆனால் ஆண்டவர் அந்த ஆபிரகாமின் சந்ததியாகிய அந்த ஒரு குடும்பத்திலிருந்து வந்ததான ஜனங்களுக்கு மாத்திரம் ஆசீர்வாதத்தை கொடுக்க நினைக்காமல், அந்த ஆசீர்வாதத்தை புறஜாதிகளாயிருக்கிற நமக்கும் கொடுக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தமாயிருந்தது. அப்படி அவர் புறஜாதிகளுக்கு கொடுப்பது எப்படி சாத்தியமாயிற்று என்றால், 14 பார்த்தோம், ஆபிரகாமுக்குண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அவன் சந்ததிக்கு இஸ்ரவேல் ஜனத்திற்கு என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். ஆனால் அந்த ஆசீர்வாதம் புறஜாதிகளுக்கு எப்படி தொடர்ந்து வருகிறது என்றால், கிறிஸ்து இயேசுவின் மூலமாகத்தான் அது புறஜாதிகளுக்கு நேராகவும் அந்த ஆசீர்வாதம் கடந்து வருகிறது. அப்படியானால் ஆபிரகாமுக்கு என்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார், அது எப்படி புறஜாதிகளாயிருக்கிற நமக்கு வந்தது, அவனுக்கு என்ன நிபந்தனையை ஆண்டவர் வைத்தார், அந்த நிபந்தனை எப்படி கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நிறைவேற்றப்பட்டது, அது எப்படி நமக்கு சொந்தமாகிறது, இது எல்லாருமே நம்ம கவனிக்க வேண்டியிருக்கிறது. இப்ப நம்ம ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்கிற நிலையிலே அவனுக்கு என்ன ஆசீர்வாதத்தை கர்த்தர் வாக்கு கொடுத்தார் என்பதை நம்ம பார்க்க போறோம். எடுத்துக்கொள்வோம் ஆதியாகமம் 12 முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 12:3 வசனங்கள்.
கர்த்தர் ஆபிராமை நோக்கி நீ உன் தேசத்தையும்
உன் இனத்தையும்
உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி
உன்னை ஆசீர்வதித்து
உன் பெயரை பெருமைப்படுத்துவேன்
நீ ஆசீர்வாதமாயிருப்பாய்
உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன்
உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன்
பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம்
உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த இடத்தில் 7 ஆசீர்வாதங்களை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணுகிறார். அதிலே கடைசி ஆசீர்வாதம் கிறிஸ்துவின் மூலமாய் புறஜாதிகளுக்கு வருகிறதை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. 7 விதமான காரியங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்கும் பொழுது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், இது ஆசீர்வாதம் 1. 2, உன்னை ஆசீர்வதித்து, நான் உன்னை பர்சனலா ஆசீர்வதிப்பேங்கிறார். 3, உன் பெயரை பெருமைப்படுத்துவேன்கிறார். 4, நீ ஆசீர்வாதமாகவே இருப்பாய்ங்கிறார். ஆசீர்வாதம் உனக்கு தொடருங்கிறார். அதுதான் இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனத்திற்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாயினார். 5, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறார். 6, உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் அப்படின்னார். 7, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் 7 விதமான காரியங்களை இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கர்த்தர் வாக்கு கொடுத்தார். 7 என்பது ஒரு முழுமை. இந்த முழுமையாய் அவருக்கு வாழ்க்கைக்கு வேண்டிய சகலத்தையும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கும் போது ஒரு நிபந்தனையும் கர்த்தர் வைக்கிறார். என்னைக்குமே நிபந்தனை இல்லாமல் ஆசீர்வாதம் எதுக்குமே யாருக்குமே கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லா ஆசீர்வாதத்திற்கும் கண்டிப்பாக நிபந்தனை இருக்குது. நிபந்தனை இல்லாம யாரையுமே ஆண்டவர் ஆசீர்வதித்ததாக கிடையவே கிடையாது. இங்கே நிபந்தனை என்பது இந்த முதல் வசனத்தில் இருக்குது. அதாங்க நிபந்தனை என்ன? நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கும் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. 3 காரியத்தை அவன் விடணும். இந்த 7 ஆசீர்வாதங்களை அவன் அடைய வேண்டும் என்றால் 3 காரியத்தை அவன் விட வேண்டியிருக்கிறது. என்னைக்குமே நம்ம ஒன்றை விடாமல் ஒன்றை பெற முடியாது. இன்னைக்கு காலையில் கூட நான் சொன்னேன், சாமுவேலுக்கு கர்த்தர் தான் சொன்னதை நிறைவேற்றுவதற்கு அவனுக்கு கொஞ்சம் ஒரு சாக்ரிஃபிஷியல் லைஃப் இருந்துச்சு. தியாகம், அவனுடைய தாய் அவனுக்கு கொடுத்த அந்த சட்டையை கூட, ஒரு நல்ல சட்டை கொடுத்தாலும் அவனோ சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு கர்த்தருக்கு முன்பாய் ஊழியம் செய்தான் அப்படின்னு பார்த்தோம். ஒரு சாக்ரிஃபைஸ் அவனுக்கு இருந்துச்சு. சில காரியங்களை நாம் தியாகம் செய்ய வேண்டும், அப்பதான் சில காரியத்தில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். சரியா? அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் விட சொன்ன காரியங்கள் 3. 1, உன் தேசத்தை விடுனர். 2, உன் இனத்தை விடுனர். 3, உன் தகப்பன் வீட்டை விடுனர். 3 காரியத்தை விடணும். தேசத்தை விடணும், இனத்தை விடணும், தகப்பன் வீட்டை விடணும். இல்ல, 3 விஷயத்தை கர்த்தர் விட சொன்னார். இந்த 3 எதை காட்டுகிறது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, தேசத்தை விடு அப்படின்னா அவனுக்கு இருந்ததான சொந்த பந்தங்கள் மற்றும் அறி அறிமுகமானவர்கள், அவனுக்கு ஏதுவாயிருந்த சூழ்நிலைகள், அந்த நல்ல சூழ்நிலைகள், அதை விட்டுட்டு நீ வெளியே வரணும்னார். என்னைக்குமே சொல்லுகிறேன், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் தன் சொந்த தேசத்தில், தன் தாய் நாட்டில் இருப்பதுதான் அவனுக்கு உண்மையான பாதுகாப்பு. தெரியுமா? அதுதான் உண்மையான பாதுகாப்பு. இன்னைக்கு உலகத்திலே ஜனங்களுக்கு நிறைய பேருக்கு அது வெளிநாட்டு மோகம் ரொம்ப இருக்குது. நான் அமெரிக்காவில் போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு ரொம்ப பண்ணிட்டு இருக்கிறேன். நான் உண்மையை சொல்றேன், ஒரு நபருக்கு அவன் இருக்கிற தேசத்துல தான் உண்மையான ஒரு செக்யூரிட்டி, ஒரு சேஃப்டி அங்கதான் இருக்கும். ஏன்னா அந்த ஜனத்தோடு அவன் கலந்தவன், அந்த கல்ச்சரோடு அவன் கலந்தவன், அவன் ஒரு அந்நியன் அல்ல, அவன் அந்த தேசத்துக்குரியவன். அதில் அவனுக்கு ஒரு சேஃப்டி இருக்குது. ஒரு வெளிநாட்டில் போகும்பொழுது அந்த இடத்துல ஒரு இனக்கலவரம், ஒரு நிறக்கலவரம் இல்லையா வந்துச்சுன்னா பாதுகாப்பு இல்லை. சில ஆண்டுகளுக்கு முன்னா ஆஸ்திரேலியாவில் இந்தியர்கள் அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா ஒயிட் ஆஸ்திரேலியன் பாலிசி அங்கே இருக்குது, வெள்ளையர்களுக்கு என்று. அப்படி இருக்கும்பொழுது ஆசியர்கள் மற்றும் ஆட்களை அவர்கள் மதிக்கிறதில்லை, முடிஞ்சால் தாக்கவும் செய்தார்கள். இன்னொரு தேசத்துக்கு போனா நமக்கு கேரண்டி கிடையாது, எந்த நேரத்தில் தொத்தி விட்டால் ஓடிய வரணும். நம்முடைய தேசம்தான் நமக்கு பாதுகாப்பு, நம்முடைய தேசம்தான் நமக்கு சேஃப்டி. அதுதான் உண்மை. இது அடிப்படை காரியத்தை சொல்றேன். எல்லாத்துக்கும் மேல கர்த்தர் தான் பாதுகாப்பு, அது மேலான விஷயம். நான் உலக பிரகாரமா சொல்றேன், ஒருவனுக்கு அவன் தேசம்தான் அவனுக்கு பாதுகாப்பு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் தேசத்தை விட்டு நீ புறப்பட்டு வந்துருன்னு. அதை நான் பார்த்துக்கிறேன், உன்னை உன் தேசத்தை விட்டு நீ வந்துரு, உனக்கு பாதுகாப்பு நான் கொடுப்பேன், வந்துருன்னு. இரண்டாவது, உன் இனத்தை விடுனர். இனம் என்பது அவனுக்கு நெருக்கமான உறவு முறை, இரத்த சம்பந்தமான பாசம், உறவினர்கள், சொந்த பந்தங்கள், அதாவது மனுஷீக அன்பு. முதலாவது தேசத்தை விட்டுடுகிறார், இரண்டாவது உன்னுடைய இனஜனம், சொந்த ஜனங்கள், உறவினர்கள், இரத்த சம்பந்தமானவர்கள், இவங்கெல்லாம் பார்க்கும் பொழுது மனுஷீகத்திலே உன்னிடத்தில் அன்பு காட்டுகிற நபர்களை நீ விடுனர். ஒன்னு, உனக்கு பாதுகாப்பு கொடுக்கிற தேசத்தை விடு, நான் பாதுகாப்பேன். இரண்டாவது, மனுஷீக அன்புகள் உன் இனம், அதை விடு, என்னுடைய அன்பை நீ பிடிச்சுக்கோ. மனுஷீக அன்புகளை நீ விடு, அந்த விட்டு இனத்தை விட்டு வெளியே வா. மூணாவது, உன் தகப்பன் வீடு. தகப்பன் வீடு என்பது ஒரு மனுஷனுக்கு ஆஸ்தியின் அடையாளம். தகப்பன் வீட்டிலிருந்து அவனுக்கு ஆஸ்தி, உலக பிரகாரமான ஆஸ்திகள், தகப்பனுடைய ஆஸ்தி பிள்ளைக்கு வருகிறது. அப்போ உனக்கு இந்த தேசத்தில் இருக்கிற உன் தகப்பன் மூலமாய் வருகிற உன் சொந்த ஆஸ்திகள், அதை விட்டு நான் உனக்கு அதையும் தருவேன். அதான் ஆண்டவருடைய காரியம், பாதுகாப்பு. இந்த தேசத்தின் பாதுகாப்பு, அதை விட்டுட்டு நான் பாதுகாப்பேன். இரண்டாவது, உறவினர்களுடைய அன்பின் மனுஷ ஐக்கியம், அந்த அன்பு, அதை விட்டு என்னுடைய அன்பை நீ பிடிச்சுக்கோ. மூணாவது, இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் தகப்பன் மூலமாய் வருகிறது, அதை விட்டுட்டு வந்துரு, நான் உனக்கு வேண்டிய ஆஸ்திகளை எல்லாம் நான் கொடுப்பேன். இப்படி ஆண்டவர் உலகத்திலே அவனுக்கு இருந்த கிரிப்ஸ் எல்லாத்தையும் பிடுங்கினார். அவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் உலகத்தில் அவனுக்கு இருக்கிற எல்லா விதமான கிரிப்ஸ் மூணு ஆங்கிள் கருத்தர் பிடிச்சார். தேசம், இனம், தகப்பன் வீடு, மூணு காரியத்தையுமே ஆண்டவர் பிடுங்கினார். அது எல்லாத்தையும் நீ விட்டுட்டு வெளியில வந்தீங்கன்னா நான் உன்னை நடத்த போறேன். ஆனால் உண்மையிலே இது நடந்துச்சா? இதுதான் கேள்விக்குரிய விஷயம். ஆபிரகாமை ஆண்டவர் இப்படி அழைத்தார், உண்மையிலேயே இது நடந்துதா? இது சரியான விதத்தில் இந்த காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில் சம்பவித்ததா? இதை நாம் கவனிக்கணும். புரியுதா? இதை நம்ம கவனிக்கணும். முதலாவது தேசம், அவனுக்கு இருக்கிற ஒரு புரொடெக்ஷன். இப்ப நம்ம வாசிக்கலாம் ஆதியாகமத்திலேயே 12 அதிகாரத்தில் 5 வசனத்தை வாசிக்கலாம்.
ஆபிராம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத் எல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள்.
போதும், இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஆபிராம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்தை எல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். ஆண்டவர் ஆபிரகாமை தான் அழைச்சார், ஆபிரகாமை தான் அழைச்சார். சாராய் அது வந்து ஆட்டோமேட்டிக்கா செலக்டட் இல்ல, அவருடைய மனைவி, அதில் வந்து இதே கிடையாது. இப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்தில் அவனுடைய சகோதரனுடைய மகன் லோத்து இவன் எங்கிருந்து வந்தான்? ஆண்டவர் ஆபிரகாம் அழைச்சார், அந்த அழைப்பு சாராளுக்கும் சேர்ந்து வரும், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த லோத்துக்கு அழைப்பெல்லாம் கிடையாது, லோத்துவை ஆண்டவர் அழைக்கல. இந்த லோத்துவை இந்த ஆபிரகாம் கூட கூட்டிட்டு வந்தானா? அது மட்டுமல்ல, அவன் சவதரித்த ஜனங்கள், ஒரு கூட்ட ஜனங்கள், அவங்களையும் கூட்டிட்டு தான் அவன் வந்தானா? இல்ல, இதெல்லாம் பார்த்தான், எல்லாம் ஒரு செட்டப்போடு தான் வந்திருக்கிறான் ஆபிரகாம். ஆண்டவர் தகப்பன் வீட்டை விடு, உன்னுடைய இனத்தை விடு, எல்லாத்தையும் விடுனார், மனுஷனுடைய அன்பு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார். அப்படி இருக்கும் பொழுது இவன் வந்தாலும் சரி, இவன் அழைக்கப்படாத லோத்துவையும் அவனுடைய குடும்பத்தையும் ஆஸ்திகளையும் வேலைக்காரர்களையும் அவன் சம்பாதித்து வைத்திருந்த மனுஷனுடையும் சேர்த்து கூட்டிட்டு வந்தான். இப்படி வந்தது தேவ சித்தமா? ஆண்டவர் சொன்னதற்கும் அவன் செஞ்சதற்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இதுவரைக்கும் நம்ம ஆபிரகாம் நம்ம நிறைய விஷயத்துல பாசிட்டிவா நிறைய நம்ம கேட்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆபிரகாமுடைய டோட்டல் நெகட்டிவ் சைடு உங்களுக்கு சொல்ல போற, கம்ப்ளீட் நெகட்டிவ் சைடு, அவன் லைஃப்ல இருக்கிற நெகட்டிவ். ஆபிரகாமை விசுவாசத்தின் தகப்பனாகவே நீங்க ஸ்பெஷலா பார்க்கவும் முடியும், ஒரு மோசமான மனுஷனாகவும் அவனை நீங்க பார்க்க முடியும். இன்னைக்கு அவனுடைய பிளாக் சைட பார்க்க போறோம், ஆபிரகாமுடைய நெக்ஸ்ட் சைடு. ஆண்டவர் சொன்னதற்கும் அவன் செய்ததற்கும் சம்பந்தம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. லோத்துவை அவன் கூட்டிட்டு போயிருக்க கூடாது, லோத்துடைய குடும்பத்தை கூட்டிட்டு போயிருக்க கூடாது. அவ்வளவு பெரிய வேலைக்காரர்கள் ஆஸ்தி எல்லாத்தையும் இழுத்துட்டு அவன் போனான். இப்படி இருக்கும் பொழுது இதனுடைய விளைவு, இவன் செஞ்சது சரிதானா என்பதை நீங்க நெக்ஸ்ட் சாப்டர்ல போனீங்களாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். 13 7 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
ஆபிராமுடைய மந்தை மெய்ப்பருக்கும்
லோத்துடைய
மந்தை மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெருசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள்.
ஆபிராம் லோத்தை நோக்கி
எனக்கும் உனக்கும்
என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும்
வாக்குவாதம் வேண்டாம். நாம் சகோதரர்.
இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறதல்லவா?
நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம்.
நீ இடதுபுறம் போனால்
நான் வலதுபுறம் போகிறேன். நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான்.
ரொம்ப சீக்கிரத்திலே ப்ராப்ளம் வந்துருச்சு. ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவருடைய சித்தத்தின்படி வந்திருந்தா இந்த ஒரு சூழ்நிலை உருவாயிருக்காது. புரியுதுங்களா? ஆண்டவர் ஆபிரகாமையும் அவனுடைய மனைவியும் அவனுடைய சொந்த காரியங்களை மட்டும் எடுத்துட்டு வந்திருந்தா பிரச்சனை வந்திருக்காது. இங்கே தேவையில்லாமல் லோத்துவையும் கூட கூட்டிக் கொண்டு இவன் ஒரு குழுவாக ஒரு கூட்ட ஜனத்தையும் கூட்டிக் கொண்டு அவன் கிளம்பி வந்தது ரொம்ப நாள் நிலைக்கல. ஏன்னா இது ஆண்டவருடைய சித்தம் இல்ல. ஆண்டவருடைய சித்தமா இருந்தால் அது நிலைச்சிருக்கும். தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். தேவனாகிய கர்த்தர் செய்யாதது ஆரம்பத்தில் நல்லா போற மாதிரி இருக்கும், ஆனா நிலைக்காது, சீக்கிரம் கவுந்துரும், சீக்கிரம் அந்த காரியத்தில் பிரச்சனை வரும், இடரல் வரும், அந்த காரியத்தை அவங்களால தொடர முடியாது, அப்படிதான் வரும். இப்பொழுது எந்த லோத்தை இவன் கூட்டிட்டு வந்தானோ அதே லோத்தை பார்த்து இப்ப ஆபிரகாமே சொல்றான், நமக்கு வாக்குவாதம் வேண்டாம், என்னுடைய மெய்ப்பருக்கும் உன்னுடைய மெய்ப்பருக்கும் அடிக்கடி பிரச்சனை வருது, இந்த பிரச்சனை கடைசியில் நமக்குள்ள பெரிய விரோதத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்குது, பேசாம நம்ம பிரிஞ்சு போயிடலாம், சகோதரராகவே நம்ம பிரிஞ்செல்லாம், நீ வலதுபுறம் போனால் நான் இடது போகிறோம் போகிறேன், நான் இடதுபுறம் போனால் நீ வலதுபுறம் போகலாம் சொல்லி. இப்பொழுது எந்த லோத்தை அவன் கூட்டிக் கொண்டு வந்தானோ, அவனுக்கு ஒரு சேஃப்டியா இருக்கும், அவனுக்கு நல்லா இருக்கும் நினைச்சு இந்த லோத்தை அவன் கூட்டிட்டு வந்தானோ, அந்த லோத்தை இவனே பிரித்து அனுப்பிவிட வேண்டிய ஒரு சூழ்நிலை வெகு சீக்கிரத்தில் ஆபிரகாமுக்கு உண்டாயிற்று. இவன் தான் கூட்டிட்டு வந்தான், அவன் வர ஆசைப்பட்டான், ஆனால் ஆபிரகாம் அவனை கூட்டிக் கொண்டு வந்தான். இப்படி கூட்டிக் கொண்டு வந்ததுனாலே அது அவனுக்கு நிலைக்கல, ஏன்னா ஆண்டவர் சொன்னதில்லை, இது இவனாக செஞ்ச காரியம். தேசத்தை விட்டு வரும்பொழுது அவன் தனியா வந்திருக்கணும், ஒரு பாதுகாப்பு ஒரு செட்டப்போட வந்தான், அதனால் அதை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை, சீக்கிரத்தில் பிரிய வேண்டியதாய் போயிற்று. இதோடு இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. என்னைக்குமே நம்ம ஒரு தப்பு செஞ்சோம்னா அந்த காரியத்தோடு எல்லாமே சால்வ் ஆயிடாது, தொடரும். ஒரு தவறு அதோடு முடியாது, அதோடைய பின்விளைவுகளை நம்ம சந்திச்சுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும் என்னைக்குமே, தெரியுமா? அதனுடைய பின்விளைவுகளை நம்ம சந்திக்கணும், அது ஒரு நிமிஷத்தில் அப்படி முடிச்சிடாது. நம்ம லைஃப்ல என்னைக்குமே ரொம்ப கவனமா இருக்கணும், ஆண்டவர் ஒன்னு சொல்றாருன்னா அதுல கரெக்டா போயிடணும். நம்ம தவறாக ஒரு காரியத்தை செய்தால் அது அதோடு முடியாது, பலவிதமான பின்விளைவுகளை நமக்கு ஏற்படுத்தி கொண்டே இருக்கும், ரொம்ப கவனமா இருக்கணும். தெய்வ பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு முடிவெடுக்கிறது, ஒரு காரியம் செய்கிறது, இந்த மாதிரி காரியத்தில் வரும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் ஒரு மனுஷரை பிரியப்படுத்தவோ அல்லது எந்த ஒரு சூழ்நிலைகளின் அடிப்படையிலோ நம்ம டப்புன்னு ஒரு முடிவெடுத்துடக்கூடாது, அது அதோடு முடியாது, நிறைய பின்விளைவுகளை உண்டாக்கும், ரொம்ப கவனமா இருக்கணும். நான் ஊழியத்தின் பாதையின்னு சொல்றேன், நிறைய பேர் எனக்கு நீ சுற்றிலும் இருக்க எத்தனையோ ஊழியக்காரர்கள் அவசரப்பட்டு எதோன்னு குதிப்பாங்க, ஆனால் அதனுடைய பின்விளைவுகளை நிறைய சந்திப்பாங்க, நிறைய சந்திப்பாங்க. எங்கிட்ட கூட வந்து நான் உங்களோட வந்து சேர்ந்துக்கிறேன் கேட்கறவங்க இருக்காங்க, ஆண்டவர் சொல்லாமல் நான் எதையும் செய்ய மாட்டேன், ஆண்டவர் எனக்கு கர்த்தர் பேசினார்னு வாங்க, உங்களுக்கு பேசட்டும், எனக்கு பேசினா நான் பார்த்துக்கிறேன், முடியாது, உங்களுக்கு பேசினா அது உங்களோட வச்சுக்க, எனக்கு கர்த்தர் பேசினா தான் நான் முடிவெடுப்பேன், நான் எஸ்ன்னு சொல்லுவேன், நேரவே சொல்லிடுவேன், யார்கிட்டையும் பூசி முழுகிறதே கிடையாது, நேராக சொல்லிடுவேன். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம லைஃப்ல ரொம்ப கவனமா இருக்கணும், ஒரு தவறான ஒரு செலக்ஷன், ஒரு தவறான ஒரு காரியம் நம்ம காலை வச்சுட்டோம்னா அதனுடைய விளைவுகள் தொடரும், கண்டிப்பா தொடரும், அது அதோடு முடியாது. ஆபிரகாம்க்கு என்னாச்சு பாருங்க, அடுத்த சாப்டருக்கு வாங்க, 14th சாப்டர் பாருங்க, 12th வசனத்தை இருந்து வாசிக்கலாம்.
ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால், அவனையும் அவன் பொருள்களையும் கொண்டு போய் விட்டார்கள்,
அவனுடைய பொருட்களையும் கொண்டு போய் விட்டார்கள்.
தப்பியோடின ஒருவன் எபிரேயனாகிய ஆபிராம் இடத்தில் வந்து அதை அறிவித்தான், ஆபிராம் தன்னோட உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்கோலுக்கும் ஆனேருக்கும் சகோதரனாகிய மம்ரே என்னும் எமோரியனுடைய சமபூமியிலே அப்பொழுது குடியிருந்தான். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிராம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த
கைப்படிந்தவர்களாகிய
318 ஆட்களுக்கும்
ஆயுதம் தரிப்பித்து
தான் என்னும் ஊர் மட்டும்
அவர்களை தொடர்ந்து
ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்தான்.
இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த லோத்து தவறான ஒரு இடத்தை செலக்ட் பண்ணா, இது நம்ம சமீபத்தில் கூட நம்ம ஒரு முழு செய்தியாவே பார்த்தோம். தவறான ஒரு இடத்தை மாம்சீகத்தில் லோத்து செலக்ட் பண்ணா, அதனுடைய விளைவு லோத்துக்கு மிகப்பெரிய இக்கட்டு வந்துச்சு. சோதோம் ஒரு செழிப்பு நிறைந்த ஒரு இடம், அந்த இடத்திலே லோத்து குடியிருந்தான். அந்த செழிப்பை பார்த்த மற்ற ராஜாக்களுக்கு எல்லாருக்குமே அந்த சோதம் மேல ஒரு கண் இருந்துச்சு. இவ்வளவு செழிப்பா இருக்குது, இங்க போனா நல்ல கொள்ளையடிக்கலாம், அந்த தேசத்தை பிடிக்கலாம் என்று சொல்லி எல்லாருடைய கண்களும் அந்த சோதம் மேல இருந்துச்சு. கடைசியிலே 5 ராஜாக்கள் வந்து படையெடுத்து வராங்க. அந்த படையெடுத்து வருகிறதுல எல்லாரையும் சிறப்பிடிச்சிட்டு போறாங்க, அதிலே லோத்தும் சேர்ந்து அகப்பட்டுக் கொண்டான். இதற்கு ஆபிரகாம் எந்த விதத்திலும் காரணம் கிடையாது. லோத்து தான் அந்த இடத்த செலக்ட் பண்ணான், லோத்து தான் அங்க போய் குடியிருந்தான், லோத்து தான் போய் அங்க மாட்டிக்கிட்டான். கடைசியில லோத்து சிறைப்படுத்தப்பட்டான், அவனும் அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இந்த காரியத்தை ஒருவன் வந்து ஆபிரகாமுக்கு அறிவிக்கும் போது இவனால சும்மா இருக்க முடியல. இவன் புறப்பட்டு தேவையில்லாமல் இவன் ஒரு யுத்தத்தை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு. இந்த யுத்தம் ஆபிரகாமுக்கு தேவையே இல்லை, இது அவசியம் இல்லை அவனுக்கு. லோத்தை இவன் கூப்பிடாமல் வந்திருந்தா இந்த சூழ்நிலையே அவனுக்கு கிடையாது. இல்ல, லோத்து அவன் கூப்பிடாம நீ கூட வராத, என்னதான் ஆண்டவர் கூப்பிட்டிருக்காரு, நீ எல்லாம் வராத என்று சொல்லி அங்கேயே அவனை ரிஜெக்ட் பண்ணியிருந்தான்னா இந்த பிரச்சனையே அவனுக்கு வந்திருக்காது. அவன் வரேன்னு சொன்ன உடனே சரி இவனு நமக்கு ஒரு பாதுகாப்பா யூஸ்ஃபுல்லா இருப்பான் என்று சொல்லி அவனை கூட்டிக் கொண்டு வந்து கடைசியில சீக்கிரத்திலே வாக்குவாதமாயி பிரச்சனையாகி சமாதானத்தை இழந்து கடைசியில் ஒருபடியா ரெண்டு பேரும் பிரிஞ்சு போனாலும் அப்பவும் இவனுடைய பிரச்சனை ஓயல. அவனுக்கு ஒரு இக்கட்டு வரும் பொழுது இவன் யுத்தத்துக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள தள்ளப்பட்டான். இதெல்லாம் தேவையா? இந்த ஆபிரகாமுக்கு தேவையில்லாத விஷயம், அவசியமில்லாத பிரச்சனைகள். இவனை ஆண்டவர் அழைத்த அழைப்பில் அவன் அப்படியே வந்து போயிட்டே இருந்தான், அது பாட்டுக்கு ஸ்மூத்தா போயிட்டே இருந்திருக்கலாம். இதெல்லாம் வேண்டாத பிரச்சனைகள் என் வாழ்க்கையில வந்து விழுந்தது. இது எல்லாத்துக்கும் காரணம், தகப்பன் வீட்டை விட்டு புறப்படணும்னா அவன் மட்டும் தன் மனைவியை கூட்டிட்டு வேணா அவனுடைய சொத்துக்களை மட்டும் எடுத்துட்டு அவன் தகப்பன் வீட்டை விட்டு வந்திருக்கலாம். அவனுக்கு உண்டான சிலத்தை வேண்டியது அவசியமானதை எடுத்துட்டு வந்திருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆபிரகாம் இந்த லோத்தை கூப்பிட்டு வந்தது, தகப்பன் வீட்டில் வந்தாலும் ஒரு செட்டப் அப்படியே அந்த தகப்பன் வீட்டு செட்டப் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்தான். ஒரு சொந்தக்காரன் சகோதரனுடைய மகனையும் கூப்பிட்டு அந்த செட்டப் அப்படியே தகப்பன் வீட்டு அந்த வீட்டு அந்த தேசத்தில் இருந்த பாதுகாப்பு, அந்த தேசத்தில் இருந்ததான அந்த செட்டப் அந்த பாதுகாப்போடு கூட அந்த கூட்டத்தோடு அவன் வந்தான். அது அவனுக்கு மிகப்பெரிய தலைவலியாய் மாறி போனது. அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது தேசத்தை விட்டாலும் அந்த தேசத்தில் இருந்த அந்த செட்டப்பை அவன் விடவில்லை. அது அவனுக்கு யுத்தம் செய்யற அளவுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணுச்சு. ஆபிரகாம் இந்த விஷயத்தில் ஆண்டவர் சொன்னதற்கு மாறுபாடாய் நடந்து கொண்டவன், அதனால தான் இத்தனை பிரச்சனையை அவன் ஃபேஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு. மாறுபாடாய் நடந்து கொண்டவன், ஆண்டவர் சொன்னது போல ஆபிரகாம் வரல. புரியுது, ஆபிரகாம் வந்து ஆண்டவர் சொன்ன விதத்தில் அவன் வரல. வந்திருந்தான் அவனுக்கு இதெல்லாம் தேவையே வந்திருக்காது, இந்த சூழ்நிலை உருவாயிருக்காது. முதலாவது அவன் தேசத்தை விட்டு புறப்பட்டதே அந்த செட்டப் அவன் தவறி விட்டு விட்டான் லோத்தை கூட்டிக் கொண்டு வந்ததனாலே. இரண்டாவது, அவனுடைய வாழ்க்கையில் மனுஷனுடைய அன்பு, இனத்தை விட்டு வெளியேவான்னு ஆண்டவர் சொன்னார். இனம் என்பது என்ன? மனுஷனுடைய அன்பு, அதிலிருந்து நீ வெளியே வரணும்னாரு. ஒன்று சொல்றேன், நம்ம ஊழியத்தின் காரியத்திலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறின பிறகு நம்ம அன்பு கூறணும் அவசியம் தான். எல்லார்ட்டையும் நம்ம அன்பு கூறணும் ஆண்டவர் சொல்றாரு. ஆனால் எந்த விதமான அன்பிலேயும் நம்ம மூழ்கிவிடக்கூடாது. என்னைக்குமே நமக்கு வந்து பிரச்சனை வந்து அவுட்டர் சர்க்கிள் இருந்து வர பிரச்சனை வந்து கொஞ்சம் தான், அது நமக்கு தெரிஞ்சிடும். ஆனா இன்னர் சர்க்கிள் இருந்து வர்ற பிரச்சனையை தான் நம்ம சரியா நம்ம கவனிக்க தெரியணும், அதை நிதானிக்க தெரியணும். நம்முடைய க்ளோஸ் சர்க்கிள் நெருக்கமானவர்கள், க்ளோஸா இருக்கிறவங்க, அவங்க மூலமாக நமக்கு பலவிதமான தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். வெளியாட்களை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை, க்ளோஸா இருக்கிறவங்க மூலமா. அந்த சூழ்நிலையில என்னைக்குமே ஒரு தேவ பிள்ளை ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவர் தான் நமக்கு முக்கியம், அவர் தான் நம்மை அழைத்தவர். உன் இனத்தை விடு அப்படின்னு சொன்னாருன்னா அந்த சூழ்நிலையிலே நாம் அதற்கு ஏற்ற விதத்தில் நாம் நடந்து கொள்ள வேண்டும். சூழ்நிலைகள் நம்மை ஒருபோதும் நம்மை ஆக்கிரமித்துக் கொள்ளக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் சரியான விதத்தில் நாம் கடந்து போகணும். இங்கே ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நடந்த பிரச்சனை என்னன்னு பாருங்க. 12 அதிகாரத்துக்கு மறுபடியும் வருவோம். இது 12 அதிகாரத்தில் வரும் பொழுது கர்த்தர் இவனை அழைத்த உடனே எடுத்த உடனே செஞ்ச இன்னொரு ஒரு பெரிய தப்பு. 8 வசனத்தை வாசிக்கலாம்.
பின்பு அவன் அவ்விடம் விட்டு பயந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான்.
அதன் பின் ஆபிராம் புறப்பட்டு
தெற்கே பிரயாணம் பண்ணிக்கொண்டு போனான். அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாயிருந்தபடியினால் ஆபிராம்
எகிப்து தேசத்திலே தங்கும்படி
அவ்விடத்துக்கு போனான். அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபொழுது தன் மனைவி சாராயை பார்த்து
நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன்.
எகிப்தியர் உன்னை காணும்போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி
என்னை கொன்று போட்டு
உன்னை உயிரோடு வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான்.
இப்பொழுது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது வந்தாச்சு. வெளியில் வந்துட்ட பிறகு ஆண்டவர் அவனை நடத்துகிற விதத்தில் கிளீனா போயிருந்திருக்கணும். இவருடைய நடவடிக்கையில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தப்பான ஒரு முடிவு எடுக்கிறான். இந்த இடத்துல 8 வசனத்தில் பார்க்கும் பொழுது பெத்தேலுக்கு கிழக்க இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். இங்க என்ன நல்லதா இருந்துச்சு. அதுக்கு பிறகுதான் பிரச்சனை வருது பாருங்க. அதன் பிறகு ஆபிராம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். இவனாகவே ஒரு முடிவெடுத்து ஒரு டிராவல் பண்றான். போகும்பொழுது அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. புரியுதுல, போற இடத்துல பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்தில் பஞ்சம் கொடிதா இருந்தபடியால் ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்திற்கு போனான். பஞ்சம் வந்துச்சு. என்ன இருந்தாலும் எகிப்து என்பது மிகப்பெரிய விக்கிரக ஆராதனை நிறைந்த ஒரு தேசம், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். என்னதான் பஞ்சம் வந்திருந்தாலும் இவன் எகிப்து தேசத்துக்குள்ள நுழைஞ்சிருக்க கூடாது. புரிதலா, எகிப்து தேசத்துக்குள்ள நுழைஞ்சிருக்க கூடாது. ஏற்கனவே ஊர் என்கிற கல்தையனுடைய தேசம் பயங்கர விக்கிரக ஆராதனை நிறைந்த தேசத்தை விட்டு வெளியில வந்து மறுபடியும் இன்னொரு விக்கிரக ஆராதனை நிறைந்த தேசத்துக்குள்ள என்டர் ஆயிட்டான். காரணம் என்னன்னா, இவன் சுயமாய் தீர்மானம் பண்ணி சுயமாய் டிராவல் பண்ணிட்டு வந்ததுனாலே இப்ப ஒரு விக்கிரக ஆராதனையின் இடத்திலிருந்து இன்னொரு விக்கிரக ஆராதனை உள்ள இடத்துக்கு போயிட்டான். இதுல என்ன கொடுமைன்னு கேட்டீங்கன்னா, இவனுடைய ஊர் என்கிற கல்தையனுடைய தேசத்திலே விக்கிரகாராதனை இருந்துச்சே தவிர அவனுக்கு பாதுகாப்பு இருந்துச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒருவனுக்கு அவன் சொந்த தேசம் தான் பாதுகாப்பு, வேற அந்நிய தேசத்தில் அவனுக்கு பாதுகாப்பு கிடையாது. இவன் என்னதான் விக்கிரக ஆராதனை ஆகிய ஊர் என்கிற தேசத்தில் இருந்தாலும் கம்ஃபர்டபுளா இருந்தான், பாதுகாப்பா இருந்தான். ஆனா இப்ப எகிப்துக்கு போகும்பொழுது அங்கிருந்த நிலைமை நினைச்சு பார்த்தா எவ்வளவு மோசம் பாத்தீங்களாங்க. எகிப்தில இவன் நுழையும் பொழுது பஞ்சம் சாப்பாட்டுக்காக உள்ள நுழையிறான். அந்த எகிப்து ஜனங்க எவ்வளவு கொடியவர்களா இருந்திருக்கிறாங்க பாருங்க. ஒரு கணவன் மனைவி வராங்கன்னா அந்த மனைவி அழகராக இருக்கிறாள் என்றால் அவளை எடுத்துக்கொள்வதற்காக அந்த கணவனை முதல்ல கொன்னுடுவாங்க. என்ன ஒரு கொடிய ஜனங்க பாருங்க. ஐயோ இவங்க ஒரு ஃபேமிலி அப்படின்னு கூட பாக்குறது இல்ல, மனைவி அழகா இருக்கிறானா கணவனை கொண்டு அந்த மனைவி எடுத்துக்கிறாங்க. அப்ப அந்த ஜனங்கள் எவ்வளவு தேவ பயமற்றவர்களாய், எவ்வளவு ஒரு கொடியவர்களாய், எவ்வளவு ஒரு மோசமான ஒரு பின்னணியில் இருக்கிற ஜனங்க இருக்கிற இடத்துக்குள்ள போக வேண்டியதா போச்சு பாருங்க. இதெல்லாம் ஆபிரகாம் எடுத்த தவறான முடிவுகள். எகிப்தில் அவன் நுழைஞ்சிருக்க கூடாது, தவறான முடிவுகள் எடுக்கிற ஆபிரகாம். நம்ம ஆபிரகாம் உடனே அப்படியே நம்ம எங்கேயோ பார்த்துறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே இது எடுத்த இரண்டாவது தவறான முடிவு. முதல் லோத்தை கூட்டிட்டு வந்தது முதல் தவறான முடிவு. அந்த தவறான முடிவினாலே அவன் யுத்தத்தை பேஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு. அந்த தவறான முடிவினாலே முதல்ல வாக்குவாதம் வந்துச்சு, இரண்டாவது யுத்தத்தை பேஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு. இப்ப மூணாவது அவனுடைய எடுத்த தவறான முடிவு என்ன? எகிப்துக்குள்ள என்டர் ஆனது. எகிப்துக்குள்ள என்டர் ஆகி இப்பொழுது அவனுக்குள்ள பயம் பிடிச்சிருச்சு. இந்த சாராள் பார்வைக்கு அழகுள்ள ஒரு ஸ்திரீ, அதனால இவனுக்கு நேச்சுரலா பயம் வந்துருச்சு. இவள் நிமித்தம் நம்மளை கொண்டுட்டு இவளை தன்னை தன்னுடைய மனைவி ஆக்கி கொள்வார்கள் இந்த ஜனங்கள், அவனுக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா உள்ள நுழைஞ்ச உடனே அந்த ஜனங்களுடைய காரியம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்படிப்பட்ட கொடுமையான ஜனங்கள் இங்க இருக்கிறாங்க. உடனே ஆபிரகாம் ஒரு பொய்ய இவனையே கொண்டு வந்து தன் மனைவியும் பொய் சொல்ல சொல்லி நிலைமை எவ்வளோ மோசமா போகுது பாருங்க. ஆண்டவரால் அழைக்கப்பட்டவன் என்ன நிலைமைக்குள் தள்ளப்படுறான் பாருங்க. இப்ப இவனுக்கு புரிஞ்சிருச்சு இவனை கொண்டு போடுவார்கள் என்று சொல்லி பயந்து அவன் சாராயை பார்த்து சொல்றான், உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். அப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு காரியத்திற்குள் அவன் போக வேண்டிய ஒரு நிலைமை வந்துச்சு. தப்பான முடிவு என்ன ஒரு விளைவை ஏற்படுத்துது பாருங்க. அவன் பொய் சொல்வதற்கு துணிந்து விடுகிறான். தன்னுடைய ஜீவனை காத்துக் கொள்வதற்கு பொய் சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்குள் தள்ளப்படுகிறான். இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் தவறான முடிவுகள் ஏற்படுத்துகிற விளைவுகள். அந்த சூழ்நிலையிலே அவன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்குள் தள்ளப்பட்டு போறான். ஆனாலும் அவன் போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆச்சான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்லை. அவன் அவ்வளவு பிளான் போட்டும் அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகல பாருங்க. அதுக்கு அடுத்த வசனத்துல படிப்போம்.
பார்வோனுடைய பிரபுக்களும்
14 இருந்து படிக்கலாம்.
ஆபிராம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள். பார்வோனுடைய பிரபுக்களும்
அவளை கண்டு
பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்ட
அந்த ஸ்திரீ சாராய் பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள்.
அவள் நிமித்தம்
அவன் ஆபிராமுக்கு தயை பாராட்டினான்.
அவனுக்கு ஆடு மாடுகளும்
கழுதைகளும்
வேலைக்காரிகளும்
கோழிகை கழுதைகளும்
ஒட்டகங்களும் கிடைச்சு.
என்ன ஆச்சு பாருங்க நிலைமை. எந்த நிலைமையில் அழைக்கப்பட்டவனுக்கு என்ன நிலைமை வந்துச்சு பாருங்க. தன் உயிரை காப்பாத்திக்கிறது அவன் சொன்ன வார்த்தையே அப்படியே நடந்துருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப அழகா அவன் சொல்ற வார்த்தை பாருங்க. ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் உன்னாரே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரின்னு சொல்லு. நான் அப்படியே ஆயிடுச்சு. இது சாராயை கூட்டிட்டு போயிட்டாங்க. அதனாலே ஏராளமான கழுதை, ஆடு மாடு ஒட்டகம், கேளிகை கழுதை எல்லாம் கிடைச்சது. ஆனா மனைவி மட்டும் போச்சு. யோசிச்சு பாருங்க, எல்லாம் போச்சு. வேலைக்காரங்க கிடைச்சாங்க, வேலைக்காரி கிடைச்சாங்க, புரியுதா? எல்லாம் கிடைச்சது. பொய் வந்துச்சு, சொத்து வந்துச்சு, மனைவி போயாச்சு. காரணம் என்ன? ராங் டிசிஷன். தப்பான முடிவு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எவ்வளவு மோசமான நிலைமைக்கு கொண்டு போகிறது. ஒரு விசுவாசத்தின் தகப்பன் என்று சூழ்நிலையில் அழைக்கப்பட்டவன் இன்னைக்கு எந்த நிலைமைக்குள் அவனுடைய காரியம் போயிடுச்சு பாருங்க. இதுல ஒரு இன்னொரு உள்ளான ஒரு காரியத்தை சொல்றேன். இந்த ஆபிரகாம், ஆகார் என்ற பெண்ணை பின்னால கல்யாணம் பண்றான். அந்த ஆகார் யார் தெரியுமா? எகிப்திய பெண். இந்த இடத்துல வரும்பொழுது அநேக வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கிடைச்சாங்கன்னு போட்டிருக்குது எகிப்தில். அப்படி வந்த வேலைக்காரி தான் ஆகார். இல்லைன்னா ஆகார் எங்கிருந்து வந்திருப்பா? ஆகார் ஒரு எகிப்திய ஸ்திரீ, புரியுதா உங்களுக்கு? அப்படி இருக்கும்பொழுது இந்த ஆகார் என்ற ஒரு தவறான ஒரு கேரக்டர் இந்த இடத்துல உள்ள நுழைஞ்சதும் இவன் இந்த எகிப்துக்குள்ள வந்ததாலே தான் நடந்துச்சு. எல்லாமே அவன் எடுத்த தப்பான முடிவு தான். இந்த தப்பான முடிவினாலே இவனுக்கு மனைவியை இழக்கிறான், விட்டு கொடுத்தான். சொத்து கிடைச்சது, வேலைக்காரிகள் கிடைச்சாங்க, பொய் சொல்ல ஆரம்பிச்சான். எல்லாமே நடந்துச்சு. எல்லாமே மோசமான கேஸ், எல்லாம் தப்பான விஷயம். இந்த ஆகாரும் இந்த இடத்திலே அவனுக்கு கொடுக்கப்பட்ட பார்வோனுடைய பிரபுக்கள் கொடுத்த வேலைக்காரிகளில் ஒருத்தி தான் ஆகார். வேற யாரும் இல்லை. ஆகார் எங்கிருந்து வந்தா? இங்கிருந்து தான் வந்தா. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இப்ப ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னாரு, உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னாரு, நீ ஆசீர்வாதமா இருப்பேன். ஆசீர்வதிப்பேன்றது ஒன்னு இருக்குது, ஆசீர்வாதமா இருப்பேன்னு ஒண்ணு இருக்குது. ஆனா இவன் ஆசீர்வாதம் எங்கிருந்து வந்துச்சு? பார்வோனுடைய அரண்மனையிலிருந்து வந்துச்சு, புரியுது அவளுக்கு? ஆண்டவர் அவனுக்கு இவ்வளவு பெரிய வாக்கு கொடுத்திருந்தா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பேன். ஆனால் இவனுக்கு இந்த இடத்துல ஆசீர்வாதம் எங்கிருந்து வந்துச்சு? பொய் சொல்லி வந்தது, ஏமாத்தி வந்தது, பொய் சொல்லி வந்தது. தவறான மனுஷனிடத்திலிருந்து இவனுக்கு ஆஸ்தி வந்துச்சு, புரியுதுங்களா? இவ்வளவு வேலைக்காரர்கள் பார்க்கும்போது பார்வோனுடைய அரண்மனையில் கிடைச்ச வேலைக்காரர்கள். ஆண்டவர் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லி இருக்கும் பொழுது இவனுடைய ஆசீர்வாதம் பெரும்பளவு தவறான விதத்தில் அவனுக்கு கிடைத்தது. மறந்து போகக்கூடாது. ராங் டிசிஷன். ஆசீர்வாதம் வரும், ஆனா சரியான விதத்தில் வரணும். ஒரு பொய் சொல்லியோ ஒரு தவறான விதத்தில் ஆஸ்தி வந்துடக்கூடாது. அது ரொம்ப கவனம். அது என்னைக்குமே பிரச்சனை தான். அது பின்னால பிரச்சனை ஆயிப்போச்சு, என்னைக்குமே அது பிரச்சனை தான். கரெக்டான ஆசீர்வாதம், கரெக்டான வருமானம், கரெக்டான ஆசீர்வாதம் என்னைக்குமே நமக்கு நிலைச்சிருக்கும். ஆனால் தவறான விதத்தில் ஒரு பொய் சொல்லி மற்ற காரியத்திலே தப்பாய் நமக்கு கிடைக்கிறது, என்னைக்கு இருந்தாலும் நமக்கு அது ப்ராப்ளமா மாறிடும். என்னைக்கு இருந்தால் அது ஆசீர்வாதமா இருக்கவே இருக்காது, பின்னால் அது பிரச்சனை கிரியேட் பண்ணிடும். சரி, இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவனுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து தவறான முடிவுகள். லோத்தை கூட்டிட்டு வந்தது தவறான முடிவு, அதனாலே வாக்குவாதம், அதனாலே யுத்தம். அடுத்தபடியாய் பார்க்கும் பொழுது எகிப்துக்கு போக நினைச்சது தவறான முடிவு, அதனாலே பொய் சொல்ல வேண்டி வந்துச்சு. கடைசியில் அவனுக்கு ஆஸ்தி தவறான விதத்தில் ஆஸ்தி வந்துச்சு. ஆகாரங்கிறது தான் வந்து சேர்ந்தார். இது எல்லாமே அவன் எடுத்த அடுத்த தவறான முடிவு. மூணாவது, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்னதற்கும் அவன் செய்ததற்கும் மூணாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். இப்ப 16 அதிகாரத்துக்கு வருவோம். முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம்.
ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிராமை நோக்கி,
சாராள் ஆபிரகாமை நோக்கி,
நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோட சேரும்,
என் அடிமை பெண்ணோட சேரும்,
ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான்.
மூணாவது அவன் எடுத்த மூன்றாவது தவறான முடிவு, லைன தப்பான முடிவு எடுத்துட்டே போவான் ஆபிரகாம். புரியுதுங்களா? அவன் லைஃப்ல எத்தனை மிஸ்டேக்ஸ் தொடர்ந்துட்டு போகுது பாருங்க. இங்கே எகிப்து தேசத்தால் தெளிவா போட்டிருக்கு பாத்தீங்களா, எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். அப்ப சாராள் சொல்றான், எனக்கு தான் பிள்ளை பிறக்கல, எனக்கு அடிமை பெண்ணா எகிப்திலிருந்து கிடைச்சாலே இந்த ஆகாரை நீர் ஏற்றுக்கொள்ளும், ஒரு மனைவியாய் ஏற்றுக்கொள்ளும், அவளுக்கு பிள்ளை பிறக்கட்டும். சொன்ன உடனே ஆபிரகாம் ஏற்றுக்கொண்டான். இதுவும் ஒரு தப்பான முடிவு. எவ்வளவு தவறான முடிவுகளை எடுத்த மனுஷன் பாருங்க இந்த ஆபிரகாம். தப்பு தப்பான காரியத்தை செய்யறான். இதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் உலகமே கலங்கிட்டு இருக்குது. இவன் எடுத்த இந்த தப்பான முடிவு முழு உலகத்திற்கும் இன்னைக்கு வரைக்கும் ப்ராப்ளம் கிரியேட் ஆனது இந்த ஒரே ஒரு தவறான முடிவு. சாராள் சொன்னதை கேட்டு இந்த ஆகாரை ஏற்றுக்கொண்ட ஒரு காரியம். ஆண்டவர் அவனை அழைக்கும் போதே சொன்னார், உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்னார். உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன் சொல்லிதானே கூப்பிட்டாரு. இப்ப ஆண்டவருடைய வார்த்தை அப்படி இருக்கும் பொழுது சாராளுடைய வார்த்தை தான் இவனுக்கு மேற்கொண்டு போச்சு. ஆண்டவருடைய வார்த்தை உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் ஆண்டவர் செய்வார் சொல்லியிருக்காரு. ஆனால் இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை விட்டுட்டான், சாராள் சொன்ன மெத்தட்ல அவன் போயிட்டான். ஆண்டவர் அவனுக்கும் சாராளுக்கும் குழந்தை கொடுத்து பெரிய ஜாதியாக்கிறேன்னு அவர் வாக்கு கொடுத்து கொண்டு வந்திருக்காரு. ஆனால் இப்பொழுது இவன் சாராளுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தையை தள்ளிவிட்டு சாராளுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து தவறான ஒரு முடிவை எடுக்கிறான். அந்த தவறான முடிவுதான் காலாகாலமாக ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு வித்திட்டதாய் போய்விட்டது. சரியா, அதை நம்ம பார்க்கிறோம். 12வது வசனத்தில் பார்க்கும் பொழுது அதான் நடக்குது. 12வது வசனத்தை வாசிக்கலாம். 16-12,
அவன் துஷ்ட மனுஷனாயிருப்பான். அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும். தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார்.
இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. இது என்ன தெளிவாக இந்த இஸ்ரவேல் சந்ததியை குறித்து ஆண்டவர் சொல்றார், அவன் துஷ்ட மனுஷனாயிருப்பான். இஸ்மவேலன் துஷ்ட மனுஷனாயிருப்பான். அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாக இருக்கும். அது இன்னைக்கு எவ்வளவு பிராக்டிக்கலா இருக்கு பாத்தீங்களா, அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாக இருக்குது. அநேக தேசத்தில் இருக்கிற படைகள் ஒன்று சேர்ந்து அவனுக்கு விரோதமா நிக்குது. அப்ப இந்த நேட்டோ படையெல்லாம் என்ன செய்யுது, எல்லா தேசங்களும் ஐக்கியப்பட்டு அவனுக்கு விரோதமா இருக்கு. எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமா இருக்கிறது. அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமா இருக்கிறது. தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக அவன் குடியிருப்பான். இது ஆண்டவர் அன்னைக்கே சொல்லிட்டார். அவன் தப்பு செஞ்ச பிறகு அந்த பிள்ளை பிறந்த பொழுது ஆண்டவர் அப்பவே சொல்லிட்டார் இதெல்லாம் நடக்கும். அப்போ இது எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா, இது எல்லாத்துக்கும் காரணம் ஆபிரகாம் தொடர்ந்து எடுத்த தவறான முடிவுகள். எல்லாமே தவறான முடிவுகள். இந்த தவறான முடிவுகள் மூலமாக ஆபிரகாம் பர்சனலாவும் பாதிக்கப்பட்டான். அவன் வாழ்க்கையில் இருக்கிறதான உண்மை தவறி போச்சு. எந்தெந்தைக்கும் ஒரு சாபத்தின் சந்ததியை அவன் உலகத்திற்கு கொடுத்து விட்டான். உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய சாபத்தின் சந்ததியை அவன் எடுத்த தவறான முடிவின் மூலமாக கொடுத்து விட்டான். இப்போ ஆபிரகாமுடைய லைஃப் இது வரைக்கும் தெரிய பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, டோட்டல் ஃபெயிலியர். ஆபிரகாமுடைய லைஃப் பாருங்க, கம்ப்ளீட்டா ஃபெயிலியர். எல்லாமே தப்பு தப்பான காரியம் போச்சு. இப்படி இருக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணின ஆசீர்வாதம், அது அவனுக்கு உலக பிரகாரமாய் அந்த சந்ததிக்கு, அது எப்படி நமக்குள் வர முடியும்? அதுக்குதான் ஆண்டவர் எந்த தவறும் இல்லாத இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அதை புறஜாதிகளுக்கு நமக்கு கர்த்தர் கொண்டு வரார். இப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து எப்படி அவர் எல்லாத்தையும் மேற்கொண்டு வந்தார் அப்படிங்கறத மட்டும் உங்களுக்கு வேகமாய் ஒரு மூணு காரியத்தை சொல்லி ஜெபிக்க போறோம், எடுத்துக்கொள்வோம். மத்தேயு எழுதுற சுவிசேஷம் 26 51 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன்
கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி
பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு. பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் பன்னிரண்டு லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனானால்
இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள்
எப்படி நிறைவேறும் என்றார்.
ஆபிரகாமை பார்க்கும் பொழுது லோத்து போன்றவர் தனக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டா இருப்பாங்கன்னு சொல்லி அவன் கூட்டிட்டு வந்துட்டான். ஆனா இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா அவரை பிடிக்க வராங்க. பேதுரு பட்டயத்தை உருவிட்டிருக்கான், பட்டயத்தை உரையிலே போடு, எனக்கு நீ ஒன்னு சப்போர்ட் பண்ண வேண்டாம், நீ ஒன்னு எனக்கு பாதுகாப்பு தர வேண்டிய அவசியம் இல்லை, நான் பிதாவை நோக்கி கூப்பிட்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரரை அனுப்புவார். ஆனால் அப்படி நான் செய்தால் இவ்விதமாய் நான் சிலுவையில் மரிக்க வேண்டும் என்று சொன்ன வேத வாக்கியம் எப்படி நிறைவேறும்? அதனால எனக்கு உங்க புரொடெக்ஷனை எனக்கு தேவையில்லைன்றார். ஆபிரகாம் லோத்து தனக்கு கூட இருந்தா கொஞ்சம் ஒரு புரொடெக்ஷன் இருக்கும்னு நினைச்சு கூட்டிட்டு வந்தான். ஆனா இயேசு கிறிஸ்து தனக்கு ப்ரொடெக்ட் பண்றதுக்கு வந்த சீஷரை கூட ரிஜெக்ட் பண்ணிட்டார். வேண்டாம், ப்ரொடெக்ட் பண்ணாது, நீ ஒன்னு என்ன பாதுகாக்க வேண்டியதில்லை. இயேசு கிறிஸ்து அப்படியே ரிவர்ஸ்ல இருக்கிறார் பாருங்க, நீ ஒண்ணு என்ன பாதுகாக்க வேண்டிய அவசியம் கிடையாது, எனக்கு பிதா பாதுகாப்பு கொடுப்பா, நீங்க பாதுகாப்பு கொடுக்க வேண்டாம், எனக்கு தேவை என் பிதாவுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். நீ இப்படி செய்து என் பிதாவுக்கு நான் கீழ்ப்படிய முடியாதபடி பண்ணிடாத, குழப்பம் பண்ணிடாத. என் பிதாவுக்கு கீழ்ப்படிந்து நான் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ளணும், சிலுவையில மரிக்கணும். நீ பட்டயத்தை எடுத்து கடைசியில் என் பிதாவுக்கு கீழ்ப்படுகிற விஷயத்தில் பிரச்சனை பண்ணிடாத, நிறுத்துட்டார். அப்போ ஆபிரகாம் தனக்கு ஒரு பாதுகாப்பாய் லோத்து இருப்பான்னு சொல்லி ஒரு சப்போர்ட்டிவா எல்லாம் எப்படி கூட்டிட்டு வந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து தனக்கு பாதுகாப்பு தேவையில்லை, ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதுதான் முக்கியம்னு ஃபர்ஸ்ட் காமிச்சார். ரெண்டாவது, ஆபிரகாமுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் உள்ள வேறுபாடு, மத்தேயு 8:20 வாசிக்கலாம்.
அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும்
ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு,
மனுஷகுமாரனுக்கோ
தலை சாய்க்க இடமில்லை என்றார். இங்கே ஒரு வேத பாரகன் அவரை பார்த்து கேட்கிறான், நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் அப்படின்னா. உடனே ஆண்டவர் சொன்னார், நரிகளுக்கு குழிகள் இருக்கிறது, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் இருக்கிறது, மனுஷகுமாரனாகி எனக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. ஆபிரகாம் பொய் சொல்லி நிறைய ஆஸ்தி கிடைச்சது, ஆனா இயேசு கிறிஸ்து சொன்னார், எனக்கு தலை சாக்கிறது கூட இடம் கிடையாதுப்பா பூமியில் அப்படின்ட்டு. நான் ஆஸ்திக்காக வாழல, என் பிதாவின் சித்தத்தின்படி நான் போகணும். அவர் ஆஸ்திக்காக எந்த காரியத்தையும் செய்யல. ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா உன்னால் எனக்கு நன்மை உண்டாகும் படிக்கும், ஒரு ஆஸ்தியில் ஒரு கண்ணு இருந்துச்சு அவனுக்கு. எகிப்தில் போகும்பொழுது இந்த சாராள் நிமித்தம் தனக்கு லாபம் கிடைக்கும்ன்ற ஒரு எண்ணம் அவனுக்கு இருந்துச்சு, சொல்லிதான் அனுப்புறான், உன்னால் எனக்கு ஆஸ்தி கிடைக்கும், எனக்கு என்னுடைய ஜீவனம் தப்பும், அதே நேரத்தில் எனக்கு நன்மையும் கிடைக்கும். அதே மாதிரி கிடைச்சது. ஆனா இயேசு கிறிஸ்துவோ தனக்கு இந்த உலகத்தில் எந்த ஆஸ்திக்கு அவர் ட்ரை பண்ணல, தலை சாய்க்க இடமே இல்லை அப்படின்ட்டார். இதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய ஒப்பு கொடுத்தலின் அடையாளம். மூணாவது, ஆபிரகாமுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த மூன்றாவது வெளிப்பாடு, மத்தேயு 12:48 வாசிக்கலாம்.
தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதி உத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே,
இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே,
பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார்.
இங்கே பார்க்கும் பொழுது, அதுக்கு முந்தின 47 ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றார். அவர் ஒரு வீட்டில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய பெற்ற தாய் மரியாளும் உடன்பிறந்த சகோதரர்கள் தம்பிகளும் வந்து வாசல் நிற்கிறாங்க, உங்களோடு பேசுறதுக்காக வந்து நிற்கிறாங்க. மனுஷ உறவு முறை, மனுஷீக தாய், மனுஷீக சகோதரர்கள், மனுஷீக உறவு முறை வந்து நிக்கிது வாசல்ல. அப்ப இயேசு கேட்ட சொன்னார், எனக்கு தாயார் யார், எனக்கு சகோதரர் யார், மனுஷ உறவுகளில் நான் சிக்கிக் கொள்வதில்லை, அதில்லை. பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனை தான் நான் அக்செப்ட் பண்றேனே தவிர, மனுஷீகத்தில் என்னை பெற்ற தாயையோ உடன் பிறந்த சகோதரையோ நான் பெருசா நான் ஏற்றுக்கொண்டதில்லைன்ட்டார். அப்ப இருந்து என்ன தெரியுது கேட்டீங்கன்னா, மனுஷ அன்புக்கு அவர் கட்டுப்பட்டவராய் இல்லாமல் தன்னை பாதுகாத்துக் கொண்டார். ஆபிரகாம் தன்னுடைய மனைவி சாராளுடைய அன்புக்கு அப்படியே கட்டுப்பட்டு அவர் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு போயிட்டான். ஆகாரை ஏற்றுக்கொள்ளுனா ஏற்றுக்கொண்டான். ஆண்டவர் என்ன நினைப்பார்ன்னு நினைக்கல, ஆண்டவருடைய சித்தம் என்னன்னு யோசிக்கல, அவர் சொன்னா உடனே அப்படியே செஞ்சுட்டான். கடைசி அதுதான் அவ்வளவு பிரச்சனையாச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து என்னைக்குமே மனுஷ உறவுகளில் தன்னை சிக்கிக் கொள்ளாதபடி தன்னை பாதுகாத்துக் கொண்டார். ரொம்ப கவனமா இருந்தார். எந்த ஒரு மனுஷ அன்புக்கும் தன்னை அடிமையாக அவர் விட்டுக் கொடுக்கவே இல்லை. இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் ஜெயிச்சார். எங்கெல்லாம் ஆபிரகாம் விழுந்தாரோ அது எல்லா விஷயத்திலும் இயேசு கிறிஸ்து ஜெயித்தார். அதனாலதான் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணப்பட்டது, ஆனால் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. இதுதான் ஒண்ணு. இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிஞ்சு அப்படியே ரிவர்ஸ்ல வந்து நமக்கு வாங்கி கொடுத்தார். அதனாலதான் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு தத்துவம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால் இயேசு கிறிஸ்து எந்த இடத்துலயும் ராங் டிசிஷன் எடுத்ததில்லை. ஆபிரகாம் எடுத்தது எல்லாமே தப்பான டிசிஷன் தான். லைஃப்ல அவன் எடுத்த முடிவுகள் எல்லாமே மொத்தமா தப்பு, எல்லா முடிவுகளும் தப்பு. அத்தனைக்கு அவன் பிரச்சனைகளை சந்திச்சான். ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லா முடிவும் கரெக்டா எடுத்தார். அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு பேதுரு நிக்கிறான், பட்டயத்தை தூருவிட்டு முடிவு கரெக்டா எடுத்தாரு. எனக்கு நீ நிக்காத, ஒருத்தர் எங்க போனாலும் போய் பின்பற்றி வருவேன், உங்க கூடவே அசிஸ்டன்ட் ஆவறேன்னா வேண்டாம், தலை சாய்க்கிறதுக்கு இடம் கிடையாது, வேண்டாம், கரெக்டா முடிவு எடுத்தார். இன்னொரு இடத்துல இங்க பார்க்கும்பொழுது தாயார் வந்து நிக்கிறாங்க, அந்த அன்பெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, எனக்கு பிதாவின் சித்தம் தான் முக்கியம், கரெக்டா முடிவு எடுத்தார் ஒவ்வொரு இடத்துலயும். அதனாலதான் ஆசீர்வாதம் நமக்கு அவரால் பெற்றுக் கொடுக்க முடிஞ்சது. ஜெபிக்கலாம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் அவனுக்கு சொல்லப்பட்டது, கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளாயிருக்கிற நமக்கும் கொடுக்கப்படும்படி ஆவி குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இப்படியாய் நிறைவேறிற்று. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவனுக்கு 7 விதமான ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணினாலும் அவன் தனிப்பட்ட விதத்தில் எடுத்த தீர்மானங்கள் எல்லாமே தப்பா இருந்துச்சு, எதையுமே அவன் கரெக்டா டிசிஷன் எடுக்கவே இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவ அப்படியே பேரலா பார்க்கும் பொழுது
எல்லா டிசிஷனும் கரெக்டா எடுத்தாரு. ஆபிரகாம் மனுஷ பாதுகாப்பு நினைச்சான், ஆனால் இயேசு கிறிஸ்து எனக்கு தேவையில்லைன்னாரு. ஆபிரகாம் எகிப்திலிருந்து ஆஸ்திகளை சேர்த்தான், ஆனால் இயேசு கிறிஸ்து எனக்கு தலைசாக்கி இடம் இல்லைன்னாரு. ஆபிரகாம் தன்னுடைய மனைவியின் வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிஞ்சான், ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தன் தாயார் வந்து நின்னாலும் அதையும் பொருட்படுத்தல. எல்லாத்திலையும் கரெக்டா இருந்தார் இயேசு கிறிஸ்து. அதனாலதான் நமக்கு அவர் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொடுக்க முடிந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் இயேசு கிறிஸ்துவை போல தெளிவாய் நம்ம முடிவெடுக்கணும், தெளிவா முடிவெடுக்கணும். சூழ்நிலைகளின் அடிப்படையிலே முடிவெடுக்க கூடாது. ஒரு மனுஷன் சொல்லுகிறதை வச்சு முடிவெடுக்க கூடாது. சூழ்நிலையை பார்த்து எகிப்துக்கு போனான் ஆபிரகாம், தப்பான முடிவு. தன் மனைவியாகிய மனுஷி சொன்னதை கேட்டு ஆகாரை ஏற்றுக்கொண்டான், தப்பான முடிவு, எல்லாம் தப்பு. ஆனால் இயேசு கிறிஸ்து எதுக்குமே அவர் இடம் கொடுக்கல, கரெக்டா நின்னார். தேவ பிள்ளைகள் கவனமார்கள், ஆண்டவருடைய வார்த்தையோடு என்னைக்குமே உங்களை நீங்க நிதானித்து பார்க்கணும். அதிலிருந்து வழிவிலகும்படி உங்களுக்கு நிறைய சூழ்நிலைகள் வரும், தவறான முடிவுகள் எடுக்க, தவறான பாதையில டிராவல் பண்ண. அதனால உங்களுக்கு லாபம் கிடைக்கும், ஆபிரகாமுக்கு கிடைச்சது போல லாபம் கிடைக்கலாம். தப்பான முடிவு எடுத்துடாதீங்க. லாபம் கிடைக்கும், ஆனால் அந்த லாபத்துல தான் பிரச்சனையை ஆரம்பிக்கும். அங்கே வந்த ஆகார் தான் கடைசி வரைக்கும் பிரச்சனைக்குரிய ஒரு சந்ததை உருவாக்கி கொடுத்துட்டார். அவன் எகிப்துக்கு போலன்னா ஆகார் வந்திருக்க மாட்டான், ஆகார் வரலன்னா இஸ்மவேல் வந்திருக்க மாட்டான். எங்க போயிடுச்சு பாருங்க சூழ்நிலை, காரியம் எங்க ஆரம்பிச்சு எங்க போய் முடியுது. எல்லாத்துக்கும் காரணம் அவன் சூழ்நிலையின் அடிப்படையிலும் மனுஷனுடைய வார்த்தையின் அடிப்படையிலும் தொடர்ந்து எடுத்த தவறான முடிவுகள் அவனை அந்த நிலைமைக்கு தள்ளிச்சு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையின் நல்ல விஷயங்களையும் நாங்கள் கற்றுக்கொள்ள உண்டாப்பா. அதே நேரத்தில் நாங்கள் எச்சரிப்பா இருக்க வேண்டிய தவறான காரியங்களும் நிறைய இருக்கிறது. இவைகள் எல்லாவற்றையும் குறித்து எங்களுக்கு இந்த மாலை நேரத்தில் எங்களுக்கு எச்சரிப்பு உண்டாக முடியும். ஆபிரகாமின் வாழ்க்கையில் இருந்த தவறுகளை எங்களுக்கு காண்பித்ததற்காய் ஸ்தோத்திரம். இவைகளை நாங்கள் செய்யாதபடி எங்கள் ஆண்டவர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நாங்கள் சரியான முடிவை எங்கள் இயேசு ராஜாவை போல எப்பொழுதும் எடுத்து முன் செல்ல எங்களுக்கு உதவி செய், விசுவாசத்திலே நடக்க உதவி செய்யுங்க, உங்களுடைய வார்த்தையிலே நடக்க எங்களுக்கு உதவி செய். எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம், நீங்க மகிமைப்படுங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.